நாம் மறந்த மறையா உண்மை. என்னை சுற்றியுள்ள வனப்புமிக்க காட்சியை பற்றியும் மகரிஷியுடன் மேலும் நடந்த பல சம்பாஷணைகளை பற்றியும் இன்னும் எழுதிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த வரலாற்றை முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மகரிஷியை கவனமாக பார்க்கிறேன், விசாரம் செய்கிறேன். படிப்படியாக ஒன்று தெளிவாகிறது. புராதனமான ஒரு காலத்தில் மனிதர்கள் ஆன்மீக உண்மையை கண்டறிவதில், நாம் இன்று ஒரு தங்கச் சுரங்கத்தை கண்டுபிடிப்பதில் ஆர்வமாக இருப்பது போன்று அவ்வளவு தீவிர நாட்டம் கொண்டிருந்தார்களே, அந்த மனிதர்களைச் சேர்ந்தவரே இவர். நாளுக்கு நாள் எனக்கு மற்றொரு உண்மை மேன்மேலும் உறுதியாக புரிகிறது. சந்தடியற்ற ஏதோ ஒரு மூலையில் மறைந்திருக்கும் தென்னிந்திய ஊரில் ஏதோ ஒரு சக்தி என்னை இந்திய நாட்டின் புராதன ரிஷிகளில் கடைசியாக இன்று வாழ்ந்து வருபவர்களில் ஒருவரிடம் அழைத்து வந்துள்ளது. இன்று நம்மிடையே வாழும் முனிவரின் பரமசாந்தத்தை காணுங்கால், அவரது தேசத்தின் பண்டைய ரிஷிகளின் உருவங்கள் நினைவுக்கு வருகின்றன. இவரது முழுமையும் நம் கண்களுக்கு புறனாகவில்லை என்றும், அவரது மிக அற்புதமான பகுதி புலன்களுக்கு அப்பாற்பட்டதென்றும் தோன்றுகிறது. அவரது ஆன்மா ஞானமயமானதென்று பார்ப்பவருடைய உள்ளுணர்வு கூறினாலும் அது நமது அறிவுக்கு எட்டாததென்றும் தெரிந்து கொள்கிறோம். சில நேரங்களில் அவர் நாம் அறியாத ஒரு தனி உலகில் இருக்கிறார். வேறு சில சமயங்களில் அவரது அன்புமயமான அக அருட்சக்தி என்னை அவருடன் இரண்டர பிணைக்கிறது. மகரிஷி என்னும் புதிரை ரகசியத்தை புரிந்து கொள்ள முயல்வதை விட்டு அவரை நான் கண்டவாறே ஏற்று அவரை லயித்து விடுவதை அறிவு என்று போக போக உணர்கிறேன். ஆனால் மனித சிந்தனை மட்டத்திலிருந்து காணும் பொழுது அவர் புற உலகினின்றும் தனித்த நிலையில் இருந்தாலும், இந்த ஆன்மீக சூட்சுமத்தை புரிந்து கொண்டு விட்டால் அக உலகில் ஆழப் புகுந்து அவருடன் ஆன்மீக தொடர்பு கொள்ள முடியும். அவரை சுற்றிலும் ஒரு உண்மையான இயல்பான மகிமையின் சக்தி மிக எளிதில் காணும் அளவிற்கு பரவி இருப்பினும், அவர் எவ்வளவு எளிமையாகவும் பணிவே உருவெடுத்தார் போன்றும் இருக்கிறார். அவர்பால் எனக்கு என்னையும் மீறி ஒரு பெரும் நேசம் பிறந்துவிட்டது. அவருடைய நாட்டு மக்களுக்கு அதிசயங்கள் மீது மோகம் என்பதற்காக, அவர்களை பிரமிக்க வைப்பதற்காக ஏதேனும் செய்கிறாரா? தந்திரம் மந்திரம் என்ற பேச்சு உண்டு அவரிடம். அவர் படோடோபமும் ஜம்பமும் லவலேசமேனும் அற்றவராக விருப்பதால் தான் அவரது வாழ்நாளிலேயே அவரை தெய்வமாக்கி வழிபடுவதை பிடிவாதமாக தடுத்து விடுகிறார். நம் எல்லோருக்கும் எட்டாத உலகங்களிலிருந்து வெளிவரும் ஒரு தெய்வீக ஒளி வாழையடி வாழையாக வரலாறு முழுவதிலும் மனித குலத்திற்கு இடையராது கிடைப்பதற்கு மகரிஷி போன்ற அமானுஷ்ய தோற்றமே காரணம் என எனக்கு படுகிறது. இன்னொன்றும் எனக்கு தெளிவாகிறது. இதுபோன்ற ஞானி நம் அகக்கண்களை திறப்பதற்காக தோன்றுகிறாரே தவிர, நம்முடன் வாத பிரதிவாதம் புரிவதற்காக அன்று. இதை தெரிந்து கொள்வது நமக்கு நன்று. எதெப்படியானாலும் அவருடைய போதனைகள் என்னை மிகவும் ஆட்கொள்கின்றன. அவர் வாழும் முறையும் வெறும் தத்துவார்த்தமாக இல்லாமல் நடைமுறைக்கு மிகவும் உகந்ததாகவும் நன்றாக புரிந்து கொள்பவர்களுக்கு மிகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் இருக்கின்றன. சித்திகளோ மாய மந்திரங்களோ அவரிடம் நெருங்க முடியாது. சொல்வதை அப்படியே நம்ப வேண்டுமென்று அவர் மருந்துக்கு கூட கூறியது கிடையாது. மகரிஷியை சுற்றிலும் நிலவும் சூழ்நிலையின் உன்னதமான ஆன்மீகத்தின் ஒரு சிறு பகுதி போலும் அதோ தெரியும் கோயில். இல்லையே, அவர் போதனையில் செறிந்து கிடக்கும் பகுத்தறிவு பூர்வமான ஆத்ம விசாரத்தின் ஒரு மெல்லிய எதிரொலி அக்கோயிலின் வெளிகளில் கேட்டாலே பெரிது. கடவுள் என்ற சொல்லை கூட அவர் அரிதாகவே பயன்படுத்துகிறார். எத்தனை பேருடைய ஆன்மீக யாத்திரைகள் வேண்டாத கோட்பாடுகள், சர்ச்சைக்குரிய மனதை குழப்பும் தத்துவங்களின் சுழல்களில் சிக்கி சின்னா பின்னமாகி இருக்கின்றன. மகரிஷி காட்டும் வழியில் இந்த ஆபத்துக்கள் ஏதுமில்லை. ஒருவன் எந்த புராதனமான அல்லது நவீனமான கோட்பாடுகளை கடைபிடித்தாலும் அல்லது நம்பிக்கைகளை கொண்டிருந்தாலும் சரி, அவன் எளிதில் கையாண்டு முடிவில் அதன் உண்மையான ஆத்ம ஞானம் பெற தகுந்த ஒரு சரளமான ஆத்ம விசார மார்க்கத்தையே அவர் போதிக்கிறார். என்னுள் ஏக சத்தாக திகழும் சுத்த ஸ்வரூபத்தை காணும் முயற்சியில் நான் அதை சுற்றி வளர்ந்து அதை மறைக்கும் எனது மனமாகிய அகந்தையை ஆய்ந்து களையும் சாதனையை அப்பியசிக்கிறேன். மகரிஷியும் நானும் ஒன்றுமே பேசிக் கொள்ளாதிருந்த சமயங்களில் கூட அவரிடமிருந்து என்னுள் ஏதோ ஒன்று போதனையாக செலுத்தப்படுவதை, நான் அழிந்து தானாக வேண்டுமென்ற உண்மை என் சாதனை அபியாசங்களின் மீது நிழலாடுகிறது. முடிந்த மட்டிலும் அந்த நாளை ஒத்தி வைத்து பார்க்கிறேன். ஆனால் உடல் நலம் குன்றிவிடவே புறப்படும் நாளை இனியும் தள்ளி போட முடியாத நிலை ஏற்பட்டது. என்னால் இங்கு தொடர்ந்து தங்க இயலாதது என்றில்லை. என்னை இங்கு ஈர்த்து வந்த ஆழமான உள்ள தூண்டுதல் களைத்து நோயுற்ற உடலின் தீனக்குரலை மதியாதிருக்கவும், இந்த வெப்பம் மிகுந்த காற்றோட்டம் குறைந்த சூழ்நிலையை ஒரு பொருட்டாக வைக்காமல் இருக்கவும், சோர்வுற்ற எனது உள்ளத்தை உதாசீனம் செய்யவும் எனக்கு போதிய வலு கொடுத்துள்ளது என்பது உண்மை. ஆனாலும் உடலின் ஆற்றலுக்கு ஒரு வரம்பு இருக்கிறதே. ஜடப்பொருளாகிய தேகம் தன் எதிர்ப்பு சக்தியை இழக்கும் நாள் தொலைவில் இல்லை என்று எனக்கு தெரிந்தது. இதில் ஒரு பெரிய புதிர் என்னவென்றால், அகவாழ்வை பொறுத்தமட்டில் நான் இப்பொழுது காணும் உச்ச நிலையை என்றுமே கண்டதில்லை என்றால், உடல் அளவிலோ நான் நாளுக்கு நாள் நலம் குன்றி இதுவரை காணாத ஒரு தளர்ச்சியை நோக்கி போகிறேன் என்று தோன்றுகிறது. எனது உடல் நடுங்கி குலுங்குகிறது, வியர்வை பெருகி ஓடுகிறது, காய்ச்சல் வரப்போவதின் அறிகுறிகள். ஆனால் இன்னும் சில மணி நேரங்களில் ஒரு பேரனுபவம் எனக்கு கிடைக்கப் போகிறதென்றும், மகரிஷிக்கும் எனக்கும் இடையே உள்ள ஆன்மீக உறவின் சிகர அனுபவமே அது என்றும் எனக்கு அப்பொழுது தெரியாது. நான் மாலையில் கோயிலுக்கு போயிருந்தேன். வழக்கமாக திரையிட்டு காணப்படும் கர்ப்ப கிரகங்களை கண்டு வரச் சென்றவன் நாழியாகிவிட்டதே என வேகமாக திரும்பினேன். நான் ஹாலுக்குள் நுழைந்த பொழுது மாலை தியான நேரத்தில் பாதி கழிந்து விட்டிருந்தது. நான் அமைதியாக தரையில் அமர்ந்து தியானம் செய்யலானேன். சில நிமிடங்களில் என்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு எண்ண அலைகளையெல்லாம் உள்முகமாக்கினேன். கண்களை மூடிய கணமே என் உணர்வு மிக நன்றாக உள்ளே அடங்கியிருந்தது. என் மனக்கண்ணில் அமர்ந்திருந்த மகரிஷியின் உருவம் என் எதிரில் தெளிவாக தெரிந்தது. அவர் அடிக்கடி உபதேசித்தபடியே நான் இந்த மனக்காட்சியை ஊடுருவிச் சென்று அரூபமான அவரது நிஜஸ்வரூபத்தை, அவரது ஆத்மாவை தியானிக்க முயன்றேன். என்ன காரணத்தினாலோ உடனேயே வெற்றி கிடைத்தது. அவரது உருவம் எனது மனக்கண்ணை விட்டு அகன்றது. அவரது அருவமான ஆனால் மிக நெருக்கமான சாநித்தியம் ஒன்று எனது உணர்வில் பரவியது. முன்பெல்லாம் நான் தியானிக்கும் பொழுது மனதிலிருந்து ஏதேதோ கேள்விகள் எழும். இப்பொழுதோ அவை மறைந்து வருகின்றன. இதுவரை நான் எனது நனவு மண்டலத்தை, எனது உணர்வை முறையே சரீரம், உணர்ச்சி, மனம் இவற்றின் இயக்கங்களின் மீது செலுத்தி அவற்றை மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து வந்தேன். ஆனால் ஆன்மாவை அறிவதில் இந்த வழியால் பயன் ஏதும் இல்லை என அறிந்து கடைசியில் அவற்றை கைவிட்டேன். பிறகு நனவு மண்டலத்தின் கவனத்தை அதன் மையத்திலேயே செலுத்தி அதன் பிறப்பிடத்தை உணர்ந்தறிய முயன்று வந்தேன். இப்பொழுதுதான் பரம முக்கியமான கட்டம் வருகிறது. மனது தன் மூலத்தை நாடி உண்முகமாகி சலனமற்று ஒருமுகமாகும் இந்த நேரத்தில் வெளிமுக உலகம் மெல்ல மறைந்து நிழல் போலாக துவங்குகிறது. மனம் வேலை செய்வதை நிறுத்தி ஜடப்பொருள் போன்றாகும் அந்த நிலையில் சற்று நேரம் வெறும் சூன்யத்தால் சூழப்படுவது போல் தோன்றுகிறது. இந்த தருணத்தில் தனது கவனத்தை நிலைநிறுத்துவதில் மிக தீவிரமாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும். ஆழமில்லாத நமது வாழ்வின் சோம்பேறி சொகுசை விட்டு மனதை அகமுகமாக்கி ஒருமுனைப்படுத்துவது எளிதான விஷயமா என்ன? இந்த ஒருமுனை நிலைக்கு நான் வருவதற்கு முன் வழக்கமாக அடுக்கடுக்காக பல்வேறு எண்ணங்கள் தொடர்ந்து வரும். எனக்கு தொந்தரவாக இருக்கும். ஆனால் அந்த இரவில் அவை விரைவில் சென்று மறைந்தன. நானும் சடுதியில் இந்த ஒரு முனைக்கு வந்தேன். ஏதோ ஒரு புதிய சக்தி மிகுந்த திறன் எனது அகவுலையில் தீவிரமாக செயல்பட்டு தடுக்க முடியாத வேகத்துடன் என்னை உள்முகமாக இட்டுச் செல்கிறது. ஒரு சிறு எதிர்ப்பு கூட இன்றி முதல் பெரும் போர் முடிந்துவிட்டது. அந்த பெரிய கெடுபிடி கட்டம் கழியவும் ஒரு இன்பகரமான மகிழ்ச்சி பொருந்திய ஓய்வு தரும் உணர்ச்சி மிகுந்து நின்றது. அடுத்த கட்டத்தில் புத்தியின்று தனித்து நின்றேன். புதிய சிந்தனை செய்கிறதென்று தெரிந்தாலும் அது வெறும் கருவியை என்று எச்சரிக்கை செய்த உள்ளுணர்வின் குரலுக்கு மதிப்பு கொடுத்தேன். நான் இந்த சிந்தனைகளை ஒரு விசித்திரமான விரக்தியுடன் கவனித்தேன். எங்கிருந்து வந்தது இந்த புது விரக்தி? எந்த சிந்திக்கும் திறன் இதுகாரம் ஒரு இயல்பான பெருமைக்குரிய விஷயமாக இருந்ததோ அது உதறித் தள்ள வேண்டிய அதனென்றும் தப்ப முயலும் விஷயமாக போயிற்று. ஏனெனில் இதுவரையில் நான் எனக்கே தெரியாமல் புத்திக்கு அடிமையாகி சிறைப்பட்டிருந்தேன் என்ற உண்மையை திடுக்கிட வைக்கும் தெளிவுடன் கண்டுகொண்டேன். இந்த கண்டுபிடிப்பை தொடர்ந்து சட்டென ஒரு ஆவல் பிறந்தது. புத்தியின் பிடியிலிருந்து விலகி நானாகவே தனித்து நிற்கும் ஆவல். மூளையின் இடையராத உடும்பு பிடியிலிருந்து விடுபட்டிருக்கும் நிலை எத்தகையது என அறிய விரும்பினேன். ஆனால் இந்த முயற்சியை எனது முழு கவனத்துடன், பூரண விழிப்புடன், உன்னிப்புடன் செய்ய வேண்டும் என்றும் விழைந்தேன். மனதை விட்டு தனித்து வேறாக நின்று மூளையை அது தனதல்ல, வேறு எவருடையதோ என்பது போன்று நோக்கி அது செயல்படுவதை கவனிப்பதும் சிந்தனைகள் உதிப்பதையும் ஒடுங்குவதையும் பார்ப்பதும் ஒரு விசித்திரமான விஷயம் என்றால், மனித இதய குகைக்குள் ஆழ புதைந்துள்ள ஆன்மீக ரகசியங்களை ஊடுருவி அறியும் அரிய தருணம் வந்து கொண்டிருக்கிறது என்று தவறாத ஒரு உள்ளுணர்வும் ஏற்படும் கணம் அற்புதத்திலும் மிக அற்புதமான ஒன்று. யாரும் சென்றிராத ஒரு கண்டத்தை கண்டுபிடித்து அதில் காலெடுத்து வைக்கும் கொலம்பஸின் அனுபவம் ஏற்பட்டது எனக்கு. இந்த எதிர்பார்ப்பு எனக்கு மயிர்க்குச்சரியும் பரவசம் தந்தது. ஆனால் அது முற்றிலும் கட்டுப்பட்ட அமைதியான அடக்கமான ஒரு அனுபவமாகவும் இருந்தது. ஆனால் ஆதி நாளிலிருந்து நம்மை பிடித்துக் கொண்டு ஆட்டி வைக்கும் சிந்தனைகளிலிருந்து விடுபடுவது எப்படி? சிந்திப்பதை பலவந்தமாக நிறுத்த முயல வேண்டுமென என்னிடம் மகரிஷி ஒருபோதும் கூறியதில்லை. அவர் மீண்டும் மீண்டும் என்னிடம் நினைவு உதிக்கும் இடத்தை கண்டறியுங்கள் என்றே உபதேசித்தார். நிஜஸ்வரூபம் தானே தெரிய வரும். அதை விழித்திருந்து கவனியுங்கள். பின் உங்கள் சிந்தனைகள் தாமாகவே ஒடுங்கிவிடும் என்றார். எனவே நான் சிந்தனையின் உற்பத்தி ஸ்தானத்தை கண்டுவிட்டேன் என்று கருதி என் கவனத்தை இந்த கட்டம் வரையில் கொண்டு வந்த எனது தீவிர முயற்சி மனப்பான்மையை கைவிட்டு முற்றிலும் செயலற்ற நிலைக்கு என்னை தளர்த்தி கொண்டு சும்மா இருந்தேன். ஆனாலும் ஒரு பாம்பு தனது இறை மீது கருத்தாய் இருப்பது போன்று நானும் தொடர்ந்து மிக கவனமாக இருந்தேன். இந்த செயலற்ற சாந்த நிலை மாறாது நீடித்தது. எண்ண அலைகள் தாமாகவே ஓயத் துவங்கின. எனது புத்திபூர்வமான பகுத்தறிவு மறையலாயிற்று. நான் இதுவரை கண்டிராத ஒரு அதிவிசித்திரமான அனுபவம் என்னுள் படரத் துவங்கியது. எனது உள்ளத்தின் தெளிவு அதிவேகமாக அதிகரித்தது. பௌதிக உலகத்திற்கு அப்பாற்பட்ட அறிவுக்கெட்டாத ஒரு உலகம் புலனாக துவங்கியது. இந்த படுவேகத்தில் காலம் தடுமாறி தவிக்கிறது. எனது புலன்களோ இருப்பதே தெரியாமல் போகின்றன. ஒன்று மட்டும் எனக்கு தெரிந்தது. பௌதிக தோற்ற உலகத்திலிருந்து தனித்து வெளியே நின்று உலகின் புதிரையே நான் அவிழ்க்கப் போகும் தருணம் தொலைவில் இல்லை. இறுதியில் அது நிகழ்ந்தது. ஒரு மெழுகுவர்த்தி போன்று சட்டன சிந்தனை தீ அணைந்தது. சிந்தனைகளின் இடையூறின்றி இயங்கும் உணர்வில் தனது இயல்பான ஸ்தலத்திற்குள் புத்தி புகுந்தது. மனது ஒரு அதீதமான மூலத்தில் இருந்து உதித்தெழுகிறதென மகரிஷி திட்டவட்டமாக கூறினார். சில காலமாகவே அவர் கூறியது சரியாகத்தான் இருக்க வேண்டும் என நான் நம்ப துவங்கி இருந்தேன். இப்பொழுது அந்த உண்மையை தெளிவாக கண்டேன். ஆழ்ந்த தூக்கத்தில் மூளை ஓய்வில் இருப்பது போன்று பூரணமான ஓய்வு நிலையில் ஆழ்ந்தது. ஆனால் உணர்வில் எந்த விதமான குறைவும் ஏற்படவில்லை. நான் முற்றிலும் அமைதியாக இருந்தேன். நான் இன்னார் என்றும் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றும் முழுக்க முழுக்க தெரிந்தது. ஆனால் தனி மனித உணர்ச்சியின் குறுகிய வட்டத்திலிருந்து எனது தன்னுணர்வு விடுபட்டு அனைத்தையும் தன்னுள் அடக்கும் ஒரு அற்புதமான எல்லைக்கோடற்ற பரந்த வெளியாக மாறியது. தான் எனும் உணர்வு இன்னும் இருந்தது. ஆனால் அது ஒளிமயமான தன்னுணர்வாக மலர்ந்திருக்கிறது. இதுவரை நானாக இருந்த ஓர் அற்பமான வியக்தியை காட்டிலும் எவ்வளவோ உன்னதமான ஒன்று, மிக ஆழமான தெய்வீகமான ஒரு புதிய வியப்பூட்டும் பரிபூர்ண சுதந்திர உணர்வு உண்டாயிற்று. நெசவுத்தறியின் கட்டை போன்று எப்பொழுதும் அங்குமிங்கும் போய்கொண்டிருக்கும் சிந்தனையின் கொடுந்தளையிலிருந்து வெளிவருவது சிறைச்சாலையிலிருந்து திறந்த வெளிக்கு வருவது போன்றிருந்தது. நான் உலக பிரஜை என்னும் வட்டத்திற்கு வெளியே நிற்பதை காண்கிறேன். இதுவரை எனக்கு இருப்பிடம் தந்து வந்த இந்த பூமி எனும் கிரகம் மாயமாக மறைந்தது. ஒரு பரந்த ஒளிக்கடலின் நடுவில் என்னை கண்டேன். உலகங்கள் எதனென்று தோன்றினவோ அந்த மூலப்பொருளே, ஜடப்பொருளின் ஆதிநிலையே இது என்று எண்ணமற்ற ஒரு உணர்வு என்னுள் ஏற்பட்டது. அந்த ஒளிக்கடல் சொல்லொன்னா அனந்த வெளியாக பறந்து விரிந்திருந்தது. நம்ப முடியாத அளவிற்கு அது ஜீவனுடன் விளங்கியது. வெட்ட வெளியில் ஆடப்படும் இந்த வினோதமான மர்மமயமான பிரபஞ்ச வியாபக நாடகத்தின் பொருளை நான் மின்னல் அடித்தாற் போல் உணர்ந்து மீண்டும் எனது உணர்விற்கு திரும்பினேன். நான் இந்த புதியதாக பிறந்த நான் பவித்திரமான பேரானந்தத்தின் மடியில் குழந்தை போன்று படுத்திருந்தேன். கிரேக்க புராணத்தில் கூறப்படும் லேதே நதியின் நீரை குடித்தவன் போன்று நான் நேற்றைய துன்ப நினைவுகளையும் வரும் நாளைய வருத்தங்களை பற்றிய அச்சங்களையும் முற்றிலும் மறந்தொழிந்தேன். ஒரு தெய்வீகமான சுதந்திரமும் சொல்லற்கரிய சுக உணர்வும் என்னை வந்தடைந்தன. எனது கரங்கள் அனைத்து சிருஷ்டியையும் பரம இரக்கத்துடன் அனைத்து தழுவின. எனக்கு இப்பொழுது மிக மிக தெளிவாக ஒன்று புரிந்தது. பிரெஞ்சு மொழியில் கூறுகிறார்களே, எல்லாவற்றையும் அறிந்தவன் எல்லாவற்றையும் மன்னித்தருளுவான் என்று. அதற்கும் மேலே போய் நான் அறிந்து கொண்டது எல்லாவற்றையும் அறிவது, அனைத்தையும் நேசித்தலே. என் இதயம் பரவசமான புதிய உருப்பெற்றது. அதையடுத்து நான் பெற்ற அனுபவங்களை எங்கனும் விவரிக்க இயலும். அவை சொல்லுக்கு அப்பாற்பட்டவை ஆயிற்று. எனது பேனா ஸ்தூல வஸ்து. அவ்வனுபவங்களோ அதிசூட்சுமமானவை. எனினும் அந்த விண்வெளியின் தாரகைகள் போன்ற அவ்வுண்மைகளை புவிமொழியில் ஓரளவுக்கு கோடி காட்ட முடியும். அப்படி செய்வது வீண் செயலும் அன்று. எனவே மனித மனத்திற்கு பின்னால் மனிதகுலம் கண்டிராத நடந்திராத ஒரு அதிசயகரமான ஆதி உலகு விரிந்து பறந்திருப்பதை கண்டேனே, அதை பற்றி எனது நினைவுகளில் சிலவற்றையாவது இங்கு தர முயல்கிறேன். மனிதன் தெய்வ பரம்பரையில் வந்தவன். தாயினும் ஒரு பெரிய சக்தி அவனுக்கு உணவூட்டி வளர்த்து வந்துள்ளது. தன் நினைவு வரும்பொழுது அவன் இதை உணர்வான். ஒரு காலத்தில் மனிதன் அவனுடைய வரலாற்றின் தொன்மையான நாட்களில் தெய்வ விசுவாச நோன்பு பூண்டு பிரமாணம் செய்து திவ்ய காம்பீரிய நடையுடை பாவனையுடன் தேவருள் ஒருவனாக வாழ்ந்தான். இன்று அவன் அங்குமிங்கும் ஓடி உழன்று அல்லல் படும் உலகின் அதிகார குரலுக்கு கீழ்ப்படிந்து அதன் வழி சென்றாலும் அவனது விசுவாச பிரமாணத்தை பற்றி மறக்காதவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். தக்க தருணத்தில் மனிதன் இழந்த நினைவை அவனுக்கு அவர்கள் மீட்டுத் தருவார்கள். என்றும் அழியாத குலத்தின் தன்மை மனிதர்களிடம் உள்ளதே. அந்தோ மனிதனோவெனில் தனது நிஜஸ்வரூபத்தை அடியோடு புறக்கணிக்கிறான். எனினும் அவனது உதாசீனத்தால் அவனது ஆத்மாவின் உண்மையான ரூபத்தின் ஜோதிமயமான மகிமையை ஒருபொழுதும் பாதிக்கவோ மாற்றவோ முடியாது. அவன் அதை மறந்து தனது புலன்களின் போதையில் முற்றிலும் மயங்கி உணர்விழந்துவிட்டாலும் அந்த ஸ்வரூபம் தன் திவ்ய கரத்தை நீட்டி அவனை தீண்டும் பொழுது அவன் போதை நீங்கி ஆத்மபோதம் பெற்று தான் இழந்த தன்னை மீண்டும் அடைவான். மனிதன் தனது தெய்வ பரம்பரையை மறந்துவிட்டதால் தனது உண்மையான அருமை தெரியாமல் குழம்பி நிற்கிறான். எனவேதான் அவன் தன்னுள்ளேயே ஆன்மீக பூரணத்துவமுள்ள ஒரு ஆழம் இருக்கிறது, அதை அறிந்தால் ஐயமெல்லாம் தீரும் என்பது தெரியாமல் பிறர் அபிப்பிராயங்களை நாடிச் செல்கிறான். தன்னை எறிந்த ஞானியோவினில் எகிப்திய நாட்டு ஸ்பிங்ஸ் போன்றே கண்களை சுற்றிலும் சுழலவிடாது தனது சஞ்சலமற்ற திருஷ்டியை எக்காலமும் அகத்தை செலுத்தி தன்னையறிந்து மகிழ்கிறான். தன்னுள்ளே நோக்குபவன் பார்ப்பதெல்லாம் பெரும் அதிருப்தியும் பேதமையும் அஞ்ஞானமும் அச்சமே எனில் அவன் முகம் சுழித்து உளம் சோர வேண்டாம். அக ஒளியாவது ஒன்றாவதென பரிகசிக்க வேண்டாம். மாறாக அவன் மேலும் மேலும் ஆழமாக தன்னுள்ளே விடாது நோக்குவானேயாகில் அவனது மனம் ஒடுங்கி இதயம் அமைதியிடும் பொழுது மூச்சு போன்ற மிக மெல்லிய அக்குரலை கேட்பான். அதை கேட்க மிக மிக விழிப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். அது நாடி துடிப்பு போன்றது. மிக சூட்சுமமான குரல், கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதன் உயிர் துடிப்பு பெருகி மிக உன்னதமான சிந்தனைகளாக மாறும். விண்ணில் திரியும் தேவதூதர்கள் போன்று அவை மனிதன் ஆன்மாவிலிருந்து அவன் மனதில் நுழையும். இவையே பின்னர் மனிதனின் இதய குகை நடுவில் ஒளிரும் அவனது உண்மை இயல்பின் பரமஞானமும் வல்லமையும் கொண்ட அவனது தொன்மையான ஆன்மாவின் குரலுக்கே முன்னோடிகள். விடாது அகத்தை நோக்கினால் இந்த தெய்வ குரல் ஒலிப்பதை கேட்பது உறுதி. ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் தெய்வீக இயல்பு நவநவமாக தோன்றுகிறது. ஆனால் மனிதன் கவனமின்றி மெத்தனமாக நடந்தால் இந்த திவ்ய ரூபத்தை காண முடியாது. இந்த தெய்வ உணர்விற்கு யாரும் புறம்பல்லர். மனிதன் தன்னையே அதிலிருந்து பிரித்துக் கொள்கிறான். வாழ்வின் ரகசியத்தையும் பொருளையும் மனிதன் பணிவுடனும் பூரண மனதுடனும் அறிய முற்படாமல் ஏனோதானோவென்றும் டாம்பிகமான முறையிலும் அரைகுறை ஆராய்ச்சி செய்கிறான். ஆனால் வாழ்வின் புதிரை அவிழ்த்துவிட்ட ஆனந்த களிப்பு அதோ அந்த பசுமை கொஞ்சும் மரக்களை மீதுள்ள பறவையிலும் அருமை தாயின் கரத்தை பற்றி நிற்கும் சேயின் கபடற்ற முகத்திலும் நடமிடுகிறது. மனிதனே, சற்று கேள். உனக்கு பிறப்பு தந்த அந்த வாழ்வு, அந்த உயிர் தத்துவம் உன் மிக உன்னதமான லட்சியங்களை எல்லாம் விட பெருந்தன்மையானது, மகத்தானது. அது உன்மேல் கொண்டுள்ள அன்பான அக்கறை மீது நம்பிக்கை கொள். அது உன் இதயத்தினுள் மெல்லிய குரலில் மூச்சு போல ஊதும் நுட்பமான நல்லுரைகள் உனது அகவொளியாக ஓரளவாவது அரிய கணங்களில் உணர்வாய். அதன்படி நடப்பாயாக. தன் மனதில் எழும் ஆசைகளை நன்கு ஆய்ந்து இனம் கண்டுகொள்ளாமல் அவை தன்னை உந்தியபடியே பலாபலன்களின் சுமையிலிருந்து தப்பி விடலாம் என நினைக்கும் மனிதன் ஒரு வெற்றுக் கனவுக்கு தன் வாழ்வை அடிமையாக்குகிறான். பிறருக்கோ அன்றி தனக்கோ நீதி வழுவிய செயலை செய்யும் மனிதன் தனக்கே தண்டனை அளித்துக் கொள்கிறான். மனிதன் தனது பாவங்களை பிறர் கண்களிலிருந்து மறைத்துவிட்டாலும் சர்வசாட்சியான இறைவனிடமிருந்து மறைக்க முடியாது. அது உலகை ஆண்டு வருகிறது. அதன் செயல்பாடு எப்பொழுதும் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அந்த நீதி மனிதன் நிறுவிய நீதிமன்றங்களில் எப்பொழுதும் கிடைப்பதில்லை. எனினும் அதுதான் வெல்லும். மனித நீதியிலிருந்து தப்பிய மனிதன் தெய்வ நீதியின் பிடியில் அகப்பட்டே தீருவான். தாட்சண்யமும் கழிவிறக்கமும் இல்லாத தெய்வ நீதியின் கரங்கள் எந்த கணமும் அவனை பிடித்துவிடக்கூடும். தமது வாழ்வில் துன்பக் கடலில் தத்தளித்தவர்களும் தம்மை சூழும் இருளாலும் கண்ணீர் பெருக்காலும் வழிதறியாது தடுமாறியவர்களும் வாழ்வு சதா காலமும் மௌனமாக காட்டி வரும் உண்மையை செவிமடுத்து கேட்டு ஏற்க ஓரளவு தயாராகவிருப்பது இயல்பு. அவர்கள் வேறு எதனையும் உணராவிடனும் வாழ்க்கையில் எதுவும் நிலைப்பதில்லை என்பதனையாவது உணர்ந்திருப்பார்கள். இன்பம் வரும்பொழுது தன்னிலை தவறாதிருப்பவர்கள் துன்பம் நேரிடும் பொழுதும் தன்னிலை தவறாதிருப்பவர். எந்த மனிதனின் வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் கலந்து இழையோடாமல் இருக்காது. இதை அறியாது செருக்கடைந்தவர் மிகவும் துன்புறுவர். ஆதலால் மனிதன் கர்வம் கொள்ளக்கூடாது. இதை மறந்தவன் பெரும் ஆபத்திற்குள்ளாவான். பார்வை கெட்டாத பரந்தாமன் இல்லாத இடமில்லை. அவன் சந்நிதியில் படோடவம் தவிர்த்து பணிவுடன் நடப்பதே உகந்தது. பல்லாண்டு காலம் சேர்த்து வைத்ததை சில தினங்களில் அவனால் பறித்துவிடக்கூடும். புவியில் எல்லா பொருட்களின் விதியும் ஒரு சக்கரம் போன்றது என்ற உண்மையை அறியாதவன் ஒரு அறிவிலேயே. எந்த உச்சநிலைக்கு பின்னும் கீழ்நிலை வருகிறது. அதே போன்று மனிதனின் வாழ்விலும் செல்வச் செழிப்பும் வறுமையும் மாறி மாறி வரக்கூடும். உடல்நிலை எக்கணமும் கெட்டுவிடக்கூடும். மென்மை உணர்வுகளும் விரைவில் வந்து சடுதியில் மறைந்து விடலாம். ஆனால் வேதனையின் நீண்ட இரவு முடிந்ததும் புதிய ஞான வைகரை விடியும். இவற்றிலிருந்து மனிதன் இறுதியாக ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் உள்ளிருக்கும் அவனது சாஸ்வதமான அடைக்கலம் மீண்டும் அவனது ஆதாரமாக ஆசிரியமாக வேண்டும். மனிதன் அதை புறக்கணித்து மறந்துள்ளான். ஆனால் அவனுக்கு நேரிடும் ஏமாற்றங்களும் துன்பங்களும் இடையிடையே அவனை அந்த ஆசிரியத்தை நாட வைக்கும். மனித குலத்தின் இரு பெரிய ஆசான்களும் கடவுளின் நியதியுமான ஏமாற்றத்திற்கும் துன்பத்திற்கும் தப்பக்கூடிய அதிர்ஷ்டசாலியான மனிதனே இல்லை. மகோன்னதமான புனிதத்தின் ஒளிக்கரங்கள் தன்னை அரவணைப்பதை கண்டுணர்ந்த மனிதன் மட்டுமே தான் பத்திரமாகவும் காத்தருளப்பட்டும் அபாயமின்றி இருப்பதையும் தெரிந்து கொள்வான். ஒளியை தவிர்த்து இருட்டிலேயே பிடிவாதமாக நிற்பானாகில் அவனது மிகச்சிறந்த படைப்புகளே அவனுக்கு மிகப்பெரிய இடையூறுகளாக அமைந்துவிடும். லோகாயதத்திற்கு அவனை இட்டுச் செல்லும் ஒவ்வொன்றும் அவன் பின்னர் அவிழ்த்தாக வேண்டிய மற்றொரு முடிச்சாகிவிடும். ஏனெனில் தனது தொன்மையான பழமையுடன் இரண்டர பிணைக்கப்பட்டுள்ள மனிதன் எக்காலமும் தனது உள்ள தெய்வீகத்தின் சாநித்தியத்திலேயே நிற்கிறான். அவனுள் எப்போதும் ஒளிர்வதை உதறித்தள்ள முடியாது. எனவே இந்த உண்மையை அவன் உணர்வானாக. அவன் தன்னையும் தனது உலக கவலைகளையும் இரகசிய சுமைகளையும் தனது அந்தராத்மாவின் அருமை கரங்களில் ஒப்படைக்கட்டும். அது ஒருபொழுதும் அவனை கைவிடாது. மனிதன் அருள் நிறைந்த அமைதியுடன் வாழ்ந்து அச்சமின்றி கண்ணியமாக மறிக்க விரும்பினால் இதை அவன் செய்யட்டும். தனது உண்மையான ஸ்வரூபத்தை ஒருமுறை கண்டு துய்த்துவிட்ட எந்த மனிதரின் இதயத்திலும் வெறுப்பு ஒருபொழுதும் புகாது. வெறுப்பை மிஞ்சிய பாவமில்லை. வெறுப்பின் தவிர்க்க முடியாத விளைவாகிய குருதியால் பாசனம் செய்யப்பட்ட நிலங்களின் உடமையை விட வேறு துன்பமில்லை. வெறுப்புக்கணை ஏவியவனிடமே வந்து அவனை தாக்கப் போவதை காட்டிலும் உறுதியான கர்ம பலனும் இல்லை. கடவுளர் பார்வையிலிருந்து எந்த மனிதனும் தப்ப முடியாது. ஆனால் மனிதனின் பார்வை கெட்டாத கடவுளர் அவனுடைய ஒவ்வொரு செய்கையையும் மௌனமாக சாட்சிகளாக நோக்கியவாறு உள்ளனர். துன்பத்தினால் அல்லற்பட்டு முனகும் உலகு மனிதனை சூழ்ந்திருந்தாலும் ஒரு உன்னதமான அமைதி அனைவருக்கும் கைகட்டும் தூரத்தில் உள்ளது. மனிதர்கள் சோர்வுற்று துயரத்தினால் துன்பப்பட்டு சந்தேகங்களினால் குழம்பி தவித்து வாழ்வின் இருண்ட வீதிகளில் தடுமாறி நடந்து திண்டாடுகிறார்கள். ஆனால் ஒரு அற்புதமான வெளிச்சம் அவர்கள் எதிரிலேயே பாதையில் பரவி வழிகாட்டுகிறது. எந்த கணம் மனிதர்கள் தமது சக மனிதர்களை புறப்பகல் வெளிச்சத்தின் மூலம் மட்டும் காண்பதை விட்டு தெய்வீகமான தமது அக ஒளியினால் ஜோதிமயமாக்கப்பட்ட தமது பார்வையினால் காண்கிறார்களோ அக்கணம்தான் உலகிலிருந்து வெறுப்பு நீங்கும். எப்பொழுது அவர்கள் தெய்வம் இறைவன் என்றெல்லாம் பெயரிட்டழைக்கும் சக்தியிலிருந்து வேறுபடாத ஒரு உணர்வு பிற மனிதர்கள் இதயத்தினுள்ளும் ஒளிர்கிறதென உணர்ந்து அதற்கேற்ப அவர்களிடம் பணிவுடன் பவ்யமாக நடந்து கொள்ள கற்றுக்கொள்கிறார்களோ அன்றே உலகத்தில் அன்பு நிலவும். இயற்கையில் காணப்படும் உண்மையான பெருமையும் மகிமையும் உள்ள அனைத்தும் மற்றும் மனிதனை வியந்து மெய்மறக்க வைக்கும் கலைகளின் அழகும் மனிதனுக்கு அவனுள் இருக்கும் மகிமையையும் நினைவுபடுத்துகின்றன. எந்த ஆன்ம உபதேசத்தை ஒரு அர்ச்சகர் பக்தர்களுக்கு தெரிவிக்க தவறுகிறாரோ அந்த மறந்து போன உபதேசத்தை அக ஒளி பெற்ற ஒரு கலைஞன் அவர்களுக்கு தனது கலையின் மூலம் சூசகமாக தெரிவிக்கிறான். தான் ஒரு அதிசய அழகில் லயித்து கால தேச எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட அனந்த நிரந்தர உண்மையை ஸ்பரிசித்த அரிய கணங்களை நிறைவு கூறவல்ல ஒரு மனிதன் உலகம் தன்னை சோர்வடைய செய்யும் பொழுது அக்கணங்களை உயிர்ப்பித்து தன்னுள் ஒளிரும் அந்த புனித உண்மையில் அடைக்கலம் புகுந்து அபயம் பெறலாம். தனது நிஜஸ்வரூபத்தை தீண்டிவிட்டால் அந்த கணத்திலேயே தனக்கு அளப்பரிய ஆதரவும் பரிபூரணமான பலனும் கிட்டும் என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும். அவன் தனது அகச்சரணாலயத்தில் சஞ்சரித்து ஓரளவேனும் அமைதியும் வலுவும் மற்றும் ஒரு ஒளிக்கீற்றேனும் பெற வேண்டும். தற்கால நூல்களையும் பண்டைய கிரந்தங்களையும் கரைத்து குடித்தாலும் மனிதனின் சுயரூபம் அவனது ஆத்மா தெய்வீகமானது என்ற பரம சத்தியத்தை விட பெரிய உண்மையை, அதைக் காட்டிலும் ஆழ்ந்த ரகசியத்தை காண முடியாது. மனிதனின் மிக தீவிரமான நம்பிக்கைகளும் ஆசைகளும் காலப்போக்கில் தேய்ந்து மறைந்துவிடக்கூடும். ஆனால் நித்திய ஜீவனை, பரிபூரண அன்பை, நிலையான ஆனந்தத்தை துய்க்க அவன் கொள்ளும் நம்பிக்கை இறுதியில் நிறைவேறுவது உறுதி. ஏனெனில் அவை எவராலும் எவ்வாறும் தவிர்க்க முடியாத மனித இச்சையை மீறின ஒரு நியதியின் ரிஷிகள் உணர்ந்து உறுதிப்படுத்திய தீர்க்க தரிசன வாக்காகும். மனித இனம் தனது உயரிய கருத்துக்களை பெற பண்டைய ரிஷிகளையும் தீர்க்க தரிசிகளையும் நாடுகிறது. தனது மிகச்சிறிய நீதிநெறிகளை பெற புராதன ஏடுகளை தூசி தட்டி நோக்குகிறது. ஆனால் ஒரு மனிதன் தனது உண்மையான இயல்பு தெய்வீகமானது என்னும் மகத்தான ஞானோதயம் பெறும் பொழுது அதன் மகிமையை உணர்ந்து வியந்து பரவசமடைகிறான். சிந்தனையிலும் உணர்ச்சியிலும் மிகச்சிறந்தவை தாமாகவே அவனை வந்தடைகின்றன. மனிதனின் இதய குகையின் ஆழ்ந்த அமைதியில் உதயமாகும் உள்ளொளி முன்னர் யூத அராபிய இனத்தவர்களை அவர்களின் மூலம் தெய்வீகமானதென நினைவுறுத்திய ஹீப்ரு மற்றும் அராபிய தீர்க்கதரிசிகளுக்கு கிடைத்த திவ்ய காட்சிகளை விட புனிதத்தில் சற்றும் குறைந்தவனன்று. இதே திவ்ய ஒளியில்தான் புத்தரும் நிர்வாணம் என்னும் வீட்டுப் பேரனை அறிந்து மக்களுக்கு உபதேசித்தார். இந்த அறிவு ஒருவன் இதயத்தில் எழுப்பும் அன்பு அளப்பரியது. எனவேதான் இயேசுவின் போதனையினால் ஆட்கொள்ளப்பட்ட மேரி மகதலின் வீணாக்கப்பட்ட தனது வாழ்வினை நினைத்து அழுது அவர் பாதங்களை நனைத்தாள். இப்புராதன உண்மைகள் நமது மனித குலத்தின் ஆதி நாட்களிலிருந்தே காலத்தின் மடியில் கிடந்து வந்துள்ளன. எனினும் இவற்றின் கௌரவமான மகோன்னதத்தின் மீது எந்த தூசியும் படிய முடியாது. மனிதனுக்கு எட்டா கனியாக இல்லாத இந்த திவ்ய வாழ்வின் செய்திகளை பெறாத மனித தலைமுறையே இல்லை. இவ்வுண்மையை ஏற்க தயாராக இருக்கும் மனிதன் இது தனது சிந்தனை வானில் தாரகை போன்று மின்னும் வண்ணம் தனது புத்தியினால் இதனை புரிந்து கொள்வது மட்டும் போதாது. இவ்வுண்மையை தனது இதயபூர்வமாக தனதாக்கிக் கொண்டு அதன் வலிமையால் தெய்வீக செயல் புரியும் வீரனாக வேண்டும். என்னை மீறிய ஒரு சக்தியின் உந்துதலால் அந்த பரவச நிலையிலிருந்து இக உலகிற்கு திரும்பினேன். நிதானமாக படிப்படியாக என்னை சுற்றிய சூழ்நிலையை உணரலானேன். இன்னமும் மகரிஷியின் ஹாலிலேயே நான் அமர்ந்திருப்பதும் அதில் நான் மட்டுமே இருப்பது போன்றும் தெரிந்தது. சுவர் கடிகாரத்தை பார்த்தேன். இரவு சாப்பாட்டு நேரமாகி இருந்தது. ஆசிரமவாசிகள் சாப்பாட்டறைக்கு சென்றிருப்பார்கள் என அறிந்து கொண்டேன். சட்டென எனது இடதுபுறம் யாரோ இருப்பதை உணர்ந்தேன். வேறு யாரும் இல்லை. ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்து ஓய்வு பெற்ற அந்த 75 வயதான முதியவர்தான் என்னை அடுத்து நெருக்கமாக தரையில் அமர்ந்து என் முகத்தை மிக நேசத்துடன் பார்த்தவராயிருந்தார். சுமார் 2 மணி நேரமாக நீங்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தீர்கள் என்று அவர் என்னிடம் அறிவித்தார். மூப்பினாலும் பொறுப்பு சுமைகளாலும் தேகைகளும் சுருக்கங்களும் நிறைந்திருந்த அவர் முகத்தில் எனது பரவச அனுபூதியின் சகஜானுபூதியாக புன்னகையொன்று மலர்ந்தது. நான் ஏதோ பதிலளிக்க முயன்றேன். ஆனால் பேச்சுத்திறன் மறைந்து விட்டிருந்தது. வியப்பால் திகைத்துப் போனேன். 15 நிமிடங்கள் இவ்வாறு பேச்சற்று அமர்ந்திருந்தேன். இதற்கிடையில் அந்த முதியவர் மேலும் பேசினார். மகரிஷியின் பார்வை உங்கள் மீதே படிந்திருந்தது. அவர் உங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருந்தார் என நம்புகிறேன். மகரிஷி ஹாலுக்கு திரும்பி வந்தார். அவர் பின்னால் வந்தவர்கள் அவரவர் இடங்களில் அமர்ந்தனர். சற்று நேரத்தில் எல்லோரும் தத்தம் இடங்களுக்கு சென்று விடுவார்கள். மகரிஷி சோபாவில் ஏறி அமர்ந்து கால்களை மடக்கிக் கொண்டார். வலது முழங்கையை வலது தொடை மீது பதித்து தாடையை வலது உள்ளங்கையால் ஏந்தியவர் இருந்தார். வலது கையின் இரு விரல்கள் கன்னத்திற்கு மேல் படிந்திருந்தன. எங்கள் கண்கள் சந்தித்தன. அவர் என்னை தீட்சண்யமான கண்களால் நோக்கிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு இரவிலும் செய்வது போன்றே பணிவிடை செய்யும் அன்பர் ஹாலில் உள்ள விளக்குகளின் திருகளை தாழ்த்தினார். வெளிச்சம் மங்கியது. மகரிஷியின் அமைதியான கண்களின் அசாதாரணமான பிரகாசம் என்னை மீண்டும் வியப்பில் ஆழ்த்தியது. அந்த ஹாலின் மங்கலான வெளிச்சத்தில் அவ்விரு கண்களும் இரட்டை நட்சத்திரங்கள் போல் ஜொலித்தன. இவை போன்ற அற்புதமான கண்களை நான் இதுவரை கண்டதில்லை என்று முதன் முதலில் அவரை கண்டபொழுது நினைத்தது என் நினைவுக்கு வந்தது. இந்தியாவின் பண்டைய ரிஷிகளுக்கு மட்டுமே இத்தகைய கண்கள் இருந்தனவோ? மனித கண்களில் தெய்வீக சக்திகள் இருந்தனவோ? மனித கண்களில் தெய்வீக சக்தி பிரதிபலிக்க முடியும் என்றால் இந்த மகரிஷியின் கண்கள் அத்தகைய கண்கள் என்பது உறுதி. ஊதுபத்தியின் கனத்த நறுமண நடியுள்ள புகை மெல்லிய வளையங்களாக மேலே எழும்பிச் செல்கின்றது. ஒருபொழுதும் இமைக்காத அந்த கண்களை பார்த்துக் கொண்டே இருந்தேன். 40 நிமிடங்கள் விசித்திரமான முறையில் கழிந்தன. நான் அவரிடம் ஒன்றும் கூறவில்லை. அவரும் என்னிடம் ஏதும் மொழியவில்லை. சொற்களால் என்ன பயன்? சொல்லில்லாமல் நாங்கள் அப்பொழுது பரஸ்பரம் கூடுதல் ஆழமாக புரிந்து கொண்டோம். அந்த ஆழ்ந்த மோனத்தில் எனது மனம் மகரிஷியின் மனதின் ஸ்ருதியில் அற்புதமாக இழைந்து ஒலித்தது. சொல்லற்கரிய செய்திகளை அவர் கண்கள் சொல்லாமற் சொன்னதை நான் மிக தெளிவாக பெற்றுக்கொண்டேன். மகரிஷி காட்டிய வாழ்வினை ஒரு அற்புதமான மறக்கவுண்ணா கடத்திற்கேனும் கண்டுவிட்டேன். எனது அகவாழ்வு அவருடன் சங்கமிக்க துவங்கியது. அடுத்த இரு நாட்களில் என்னை ஆக்கிரமித்து ஜுரத்துடன் போராடி ஒரு வழியாக அதை தடுத்து நிறுத்திவிட்டேன். பிற்பகலில் ஸ்டேஷன் மாஸ்டர் என் குடிலுக்கு வந்திருந்தார். சகோதரா, எங்களுடன் இவ்வளவு காலமாக இருந்து வந்தீர்கள், விரைவில் போகப் போகிறீர்களே என்று வருத்தத்துடன் கூறினார். தொடர்ந்து, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக திரும்பி வருவீர்கள் இல்லையா என்று கேட்டார். கண்டிப்பாக என்று எதிரொலித்தேன் நம்பிக்கையுடன். அவர் சென்றவுடன் வாசலில் நின்றவாறே அண்ணாமலையை அண்ணாந்து நோக்கினேன். அது எனது வாழ்க்கைக்கு ஒரு வண்ணம் பொருந்திய பின்னணியாக அமைந்தது. நான் என்ன செய்து கொண்டிருந்தாலும், சாப்பிட்டுக் கொண்டோ, நடந்து கொண்டோ, பேசிக்கொண்டோ, தியானித்துக் கொண்டோ, எந்த செயலில் ஈடுபட்டிருப்பினும் நான் தலையை உயர்த்தி பார்த்தால் போதும், என் எதிரே இந்த புனித செம்மலையின் விசித்திரமான சமதள சிகரம் கொண்ட வடிவம் வெட்ட வெளியிலோ அல்லது ஜன்னலுடையோ தென்படும். இந்த இடத்தில் எப்பொழுதும் இந்த மலை கண்ணில் படாமல் இருக்க முடியாது. ஆனால் இதை காட்டிலும் எப்பொழுதும் என்னை விடாது ஆட்கொண்டிருந்தது இந்த மலை என் மீது செலுத்திய ஆதிக்கம். இந்த வினோத ஏகாந்த மலை என்னை மந்திரத்தால் கட்டி போட்டு விட்டதோ என்றே நினைக்க துவங்கினேன். இந்த குன்றின் உட்பகுதி முற்றிலும் குழிவானதென்றும், அதனுள் மனிதர் கண்களுக்கு தென்படாத சித்தர்கள் எனும் மகான்கள் வாழ்கிறார்கள் என்றும் ஒரு நம்பிக்கை இந்த பகுதியில் இருந்து வருகிறது. இது ஒரு பொருளற்ற கட்டுக்கதையாகவே எனக்கு தோன்றியது. ஆனால் நான் இதைவிட மிக மிக அழகான குன்றுகளை பார்த்திருப்பினும் இந்த ஏகாந்த குன்று என்னை என்னமோ சொக்குப்பொடி போட்டு மயக்கிவிட்டது. இது இயற்கையின் கரடுமுரடான சிருஷ்டி. செந்நிற கப்பிக்கற்கள் அங்குமிங்கும் சிதறிக் கிடக்கின்றன. சூரிய ஒளியில் அதன் செந்நிறம் தீப்போன்று தகதகக்கிறது. ஆனால் இந்த குன்றிற்கு ஏதோ ஒரு வலிமையான தனித்தன்மை இருக்கிறது. காண்போர் உள்ளங்களில் ஒரு புனிதமான பயபக்தியை ஏற்படுத்தும் அதன் பராக்கிரமம் கண்ணுக்கே தெரிவது போல் தோன்றுகிறது. மாலை மங்கியதும் எல்லோரிடமும் விடைபெற்றுக் கொண்டேன். இனி மகரிஷியிடம் போக வேண்டும். என் மனம் திருப்தி நிறைந்து அமைதியாக இருந்தது. ஆன்மீக உலகில் துழாவிக் கொண்டிருந்த எனக்கு கண் திறந்துவிட்டது. போராட்டம் முடிந்துவிட்டது. எனது திருப்தி இரட்டிப்பாக இருந்ததற்கு காரணம், நான் இதுவரை போற்றி காத்து வந்த எனது பகுத்தறிவு பூர்வமான அணுகுமுறையை விட்டு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையை மேற்கொள்ளாமலேயே நான் போராட்டத்தில் வெற்றி கண்டுவிட்டேன். எனினும் சற்று நேரம் கழித்து மகரிஷி என்னுடன் ஹாலுக்கு வெளியில் முற்றம் வரை வந்தபொழுது எனது திருப்தி உணர்வு திடீரென்று என்னை கைவிட்டது. இந்த மனிதர் என்னை வினோதமான முறையில் ஆட்கொண்டு விட்டார். அவரை விட்டு போகிறோம் என்ற நினைப்பு என் உணர்ச்சிகளை ஆழமாக பாதித்தது. இதில் விந்த என்னவெனில், இவர் ஒரு மனிதனை தனது உண்மை இயல்பிற்கே மீட்டுக் கொணரவும் அவனை விடுவிக்கவுமே உதவி இருக்கிறார். அவனை அடிமையாக்கிக் கொள்ள அன்று. எனினும் இவர் என்னை தனது ஆன்மாவுடன் எகை விட உறுதியான கண்ணுக்கு தெரியாத கொக்கிகளால் பிணைத்துள்ளார். என்னை எனது ஆத்மாவின் மகோன்னத பிரேமமய சந்நிதிக்கே இட்டுச் சென்று மேற்கத்திய லௌகிக மூடனாகிய எனக்கு ஆத்மா என்பது ஒரு பொருளற்ற சொல்லாக இருந்ததை ஒரு ஜீவனுள்ள பரமானந்த அனுபவமாக மாற்ற பேருதவி அருளினார். பிரியும் கணம் வந்தது. கால்கள் நகர மறுத்தன. பெரிதும் உணர்ச்சி வசப்பட்டேன். அதை தெரிவிக்க இயலவில்லை. நீலவானில் எண்ணற்ற தாரகைகள் சிதறிக் கிடந்தன. வெள்ளி ஒளி வீசிக்கொண்டு மெல்லிய பிறைச்சந்திரன் வானில் எழுந்தான். எங்களுக்கு இடதுபுறத்தில் மாலை நேர மின்மணி பூச்சிகள் ஆசிரமத் தோட்டத்தில் மத்தாப்பு கொளுத்தின. அவற்றிற்கு மேல் நெடுதுயர்ந்த தென்னை மரங்களின் கிற்றுக்களின் சிகரங்கள் நீலவானின் பின்னணியில் நிழல்களாக தெரிந்தன. எனது ஆத்ம மறுமலர்ச்சி துணிகர பயணம் நிறைவு பெற்றுவிட்டது. ஆனால் காலச்சக்கரம் சுழலும் போது என்னை இங்கே மீண்டும் கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. இந்நாட்டினர் வணக்கத்தை தெரிவிக்கும் பொழுது செய்வதைப் போல் நானும் கைகொப்பினேன். போய் வருகிறேன் என்று கம்மிய குரலில் கூறினேன். மகரிஷி புன்னகையுடன் மௌனமாக என்னை நோக்கியவாறே நின்றார். கடைசியாக ஒருமுறை மகரிஷியை நோக்கி என் கண்களை திருப்பினேன். லாந்தர் விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் அந்த உயரமான தாமிர வண்ண உருவத்தையும் அந்த உருவத்தின் பேரொளி வீசும் கண்களையும் இறுதியாக ஒருமுறை நோக்கினேன். போய் வருகிறேன் என்று சைகை காட்டினேன். பதிலுக்கு மகரிஷி மிகச்சிறிது கையசைத்தார். பிரிந்தோம். மாட்டு வண்டி காத்துக் கொண்டிருந்தது. ஏறி அமர்ந்தேன். வண்டிக்காரர் சாட்டையை சொடுக்கினார். சண்டித்தனம் பண்ணாமல் இரு மாடுகளும் முற்றத்தை விட்டு கிளம்பி மல்லிகை மனம் நிறைந்த இரவில் புகுந்து சுறுசுறுப்பாக ஓடின. ஸ்ரீ ரமணார்ப்பணமஸ்து.